அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்திற்கான நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடக்கும் போராட்டம் குறித்த செய்தி,
அரசாங்கம் இந்த நடவடிக்கையை கைவிடாவிட்டால் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு போராட்டம் விஸ்தரிக்கப்படும்,
மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு உத்தரவாதம் அளித்த ஊதிய உயர்வு வழங்கப்படாதது குறித்த தகவல்கள்,
தோட்ட தொழிலாளினா உங்களுக்கு ஒரு பகடக்காய் மாய்க்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு திண்டாட்டத்தில் இன்னைக்கு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகள், அன்பு பாலியல் உறவு மற்றும் திருமணம் குறித்து போப் பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள புதிய நெறிமுறை குறித்த தகவல்கள் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் கிருத்திகா நாராயணன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
அன்பு பாலியல் உறவு மற்றும் திருமணம் ஆகியவை தொடர்பில் போப் பிரான்சிஸ் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளார். அசாதாரணமான சூழல்களில் வாழ்ந்து வருபவர்கள் மீது அறம் சார்ந்த மதிப்பீடுகளை அளவுகோலாக வைக்காமல் பிரச்சினையை கத்தோலிக்க திருச்சபை கருணை மனோபாவத்துடன் அணுக வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.
In pieno accordo con il tempo giubilare che la Chiesa sta vivendo.
எனினும் திருச்சபையின் அடிப்படை விதிமுறைகள் எதிலும் அவர் மாறுதல்களை செய்யவில்லை.
செல்வந்த குப்தா குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றின் இயக்குநர் பதவியிலிருந்து தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமாவின் மகன் பதவி விலகியுள்ளார். தென்னாப்பிரிக்க அதிபரின் செல்வாக்கினை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அவரது பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த ஒக்பே ரிசோர்சஸ் என்ற சுரங்க நிறுவனம், டிடுசென் ஜுமா அரசியல் ரீதியான தாக்குதல் ஒன்றிற்கு உள்ளானதை அடுத்து அவர் தமது துணை நிறுவனமான ஷிவா யுரேனியத்திலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளது.
லெபனானின் முன்னாள் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் மிஷல் சமஹாவுக்கு 13 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டுகளை லெபனானிற்குள் கடத்தி வந்ததற்காகவும் அங்கு உள்ள சிரியாவின் எதிரிகள் அனைவரையும் படுகொலை செய்ய திட்டமிட்டதற்காகவும் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. சிரிய பாதுகாப்பு அமைப்புகளுக்காக வேலை செய்தார் என்பது ராணுவ நீதிமன்றம் மேற்கொண்ட மறு விசாரணையின் முடிவில் தெரியவந்தது.
ஆங் சான் சூச்சி தலைமையிலான மியான்மரின் புதிய அரசாங்கம் எஞ்சியுள்ள அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய தொடங்கியுள்ள நிலையில் விசாரணைக்காக காத்திருக்கும் டஜன் கணக்கான மாணவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்த இந்த மாணவர்கள் கடந்த ஆண்டு முதல் தரவாரியில் வைக்கப்பட்டிருந்தார்கள்.
டெமாஸ்கஸ் நகரத்திற்கு கிழக்கில் உள்ள ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட 50 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சிரியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்லாத்திற்குள் இருக்கும் பிரிவுகளின் அடிப்படையில் கைதிகளை பிரித்து ஷியாக்கள் மற்றும் அலவைட்டுகளை ஐஎஸ் தீவிரவாதிகள் கொன்றதாக கடத்தப்பட்ட ஊழியரின் உறவினர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
1000க்கும் மேற்பட்ட எத்தியோப்பிய குடியேறிகளை இஸ்ரேலிய அரசு ஏற்றுக்கொள்ள இருக்கிறது. மிக குறைந்த பெரும்பான்மையை கொண்டிருக்கும் இஸ்ரேலிய அரசுக்கு இருந்த சிக்கல் இதனால் சற்று குறைந்துள்ளது. 9000க்கும் மேற்பட்ட எத்தியோப்பிய யூதர்கள் இஸ்ரேலில் குடியேறுவதற்காக எத்தியோப்பியாவில் காத்திருக்கின்றனர். வெறும் 500 குடியேறிகளை ஏற்றுக்கொள்ளப் போவதாக கடந்த பிப்ரவரியில் கூட்டணி அரசாங்கம் அறிவித்திருந்தது. அந்த முடிவால் எத்தியோப்பிய பூர்வீகம் கொண்ட நூற்றுக்கணக்கான இஸ்ரேலியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பெரும்பான்மையாக ஒரே ஒரு இடத்தை மட்டுமே இஸ்ரேலிய அரசாங்கம் கொண்டுள்ள நிலையில் எத்தியோப்பியாவில் பிறந்த லிக்விட் கட்சியைச் சேர்ந்த 2 அரசியல்வாதிகள் தாம் இஸ்ரேலிய நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் பங்கேற்க மாட்டோம் என்று எச்சரித்திருந்தனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் பாதுகாப்பு படையினர் வசம் உள்ள நிலங்களை விடுவிக்க வேண்டுமென ஏற்கனவே போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் புதிதாக நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதாக கூறி இன்று போராட்டங்கள் நடந்துள்ளன. இதுகுறித்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் ராணுவம் மற்றும் கடற்படையினரின் தேவைகளுக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் உள்ள நில அளவை திணைக்களத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் கூறுகின்றார்.
எங்களுடைய மக்களுடைய தனியார்களுடைய
லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அவர்கள் சுமி எடுக்கின்ற முயற்சிக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும். இன்றைக்கு தீவு பகுதியிலே மண்கும்பான் போன்ற பகுதியிலே, அதே போல புங்குடுதீவு போன்ற பகுதிகளிலே நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை நில அளவை செய்கின்ற முயற்சியை, கடற்படையினருக்கு ராணுவத்துக்கு நிலங்களை அபகரிக்கின்ற எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மறியல் போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம்
என்றார் சிவாஜிலிங்கம் அவர்கள். காணி அபகரிப்பு நடவடிக்கைகள் தொடருமையானால் வடபகுதியில் அரசு நிர்வாக செயற்பாடுகளை முடக்கும் வகையில் அரசு செயலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்.
அரசாங்கம் இந்த நடவடிக்கையை கைவிடாவிட்டால் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு போராட்டம் விஸ்தரிக்கப்படும். இதே போல ஏனைய பகுதிகளிலும் அந்தந்த மாவட்ட செயலகங்களை 1961 இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமையிலே 3 மாதங்கள் இந்த மாவட்ட செயலகங்கள் முடக்கப்பட்டது போன்ற ஒரு போராட்டத்துக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று இந்த அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றோம்
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள். யுத்த மோதல்கள் இடம்பெற்ற பிரதேசங்களின் பல இடங்களில் ஏற்கனவே பொதுமக்களின் காணிகளில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரை அங்கிருந்து வெளியேறுமாறு கோரி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையிலேயே படையினருக்கு புதிதாக காணிகளை அபகரிக்கும் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் முறையிட்டிருக்கின்றார்கள்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கையில் 40,000 ரூபாய்க்கு குறைவான சம்பளம் பெறும் தனியார் ஊழியர்களுக்கு 2,500 ரூபாய் சம்பள உயர்வு வழங்குவதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த உயர்வுகள் கிடைக்கவில்லை என தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இது குறித்து உதயகுமார் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட 2,500 ரூபாய் சம்பள அதிகரிப்பு இம்மாத சம்பளத்தில் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இம்மாத சம்பளத்தில் இந்த அதிகரிப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றமும் கவலையும் அடைந்துள்ளனர்.
1,000 ரூபாய் சம்பளம் பெற்றுத்தாரன்னு சொல்லி இது வரைக்கும் 1 வருஷ காலமா ஆகி போயிட்டு உள்ள நிலையில இந்த வரைக்கும் இந்த 1,000 ரூபாய் சம்பளம் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த புதிய அரசாங்கத்துல நாங்க ஓட்டு போட்ட அமைச்சர் மாறு அரசாங்கத்தின் ஊடாக 2,500 ரூபாய் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2,500 ரூபாங்கிற சம்பள உயர்வை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நேத்து மாலை வரைக்கும் 2,500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சம்பளம் வாங்க போற நேரத்துல எங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்கவே இல்லை. தோட்ட தொழிலாளினா உங்களுக்கு ஒரு பகடக்காய் மாய்க்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு புது வருடம் பறக்க போகுது. எங்க வீட்லயும் புள்ள குட்டிகள் இருக்கிறாங்க. இந்த புள்ள குட்டிகளுக்கு நாங்க என்னென்ன வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு திண்டாட்டத்துல இன்னைக்கு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.
சில நடைமுறை சிக்கல்கள் காரணமாகவே இம்மாத சம்பளத்துடன் வழங்க முடியாமல் போயிருக்கலாம் என்கின்றார் ஆளும் தரப்பைச் சேர்ந்த மலையக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ்.
பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அது சுற்று நிறுவனங்கள் மூலமாக தனியார் துறை கம்பெனிகளுக்கு அறிவிக்கப்பட்டு அதன் ஊடாகவே அது பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். சுற்று நிறுவனமாக அவை பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு சென்று சேர்வதில் உள்ள குறைபாடுகளை இந்த தாமதத்துக்கு காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக 2,500 ரூபாய் சம்பள உயர்வு வந்து நிலுவை கொடுப்பனுடன் தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்
என்றும் குறிப்பிட்டார் மலையகத்தைச் சேர்ந்த ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ்.
செய்தியை அளித்தவர் உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளனர். தவிர திமுக சார்பில் திண்ணை பிரச்சாரமும் இன்று துவங்கப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் தொடர்பான செய்திகளை தொகுத்து தருகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் தொடர்ந்து மாற்றப்பட்டு வருகிறது. இதுவரை மட்டும் அந்த பட்டியலில் 6 முறை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளரான ஜே ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை மாற்றம் செய்து அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முழுமையான பட்டியலை கடந்த திங்கட்கிழமை 4ஆம் தேதி என்று வெளியிட்ட ஜெயலலிதா தொடர்ந்து அந்த பட்டியலில் திருத்தங்களை செய்து வருகிறார். இந்த சூழலில்தான் ஜெயலலிதா நாளை தனது தேர்தல் பிரச்சாரங்களை சென்னையில் துவங்குகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்நிலையில் திமுக சார்பிலான திண்ணை பிரச்சாரத்தை இன்று அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆர்கே நகர் தொகுதியில் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவுக்கு எதிரான இந்த பிரச்சாரங்களை ஜெயலலிதா போட்டியிடும் தொகுதியில்தான் தொடங்க வேண்டும் என்பதற்காகவே ஆர்கே நகரில் இன்று அது நடைபெற்ற குறிப்பிட்டார். முன்னதாக திமுகவின் தேர்தல் அறிக்கை இன்னமும் 2 நாட்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று வெளியிடப்படும் எனவும் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார்.
தேர்தல் அறிக்கை வந்து வருகிற 10ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிடவிருக்கிறார்கள்
என்றார் திமுகவின் பொருளாளரான மு க ஸ்டாலின். இதற்கிடையே தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வாணியம்பாடி, கடையநல்லூர், பூம்புகார், விழுப்புரம் மற்றும் மணப்பாறை ஆகிய 5 இடங்களில் போட்டியிடும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த கூட்டணியில் கடைசியாக இணைந்த புதிய தமிழகம் கட்சிக்கு ஒட்டப்பிடாரம், வாசுதேவநல்லூர், ஸ்ரீவெளிபத்தூர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து வெளியிடப்பட்ட அறிவிப்பில் மனிதநேய மக்கள் கட்சி ராமநாதபுரம், ஆம்பூர், நாகப்பட்டினம், தொண்டாமுத்தூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை தொகுதிகள் போட்டியிடும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் அளித்த செய்திக்குறிப்பு. லிபியாவில் கடாஃபியின் அரசு வீழ்ந்த பிறகு அந்த அரசின் வசம் இருந்த ஆயுதங்கள் கிளர்ச்சி குழுக்களால் விற்கப்பட்டு வருகின்றன. இதற்கு சமூக வலைதளங்களும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
லிபியாவின் அதிபராக இருந்த கெனல் கடாஃபி ஆயுதங்களை வாங்கி குவிப்பதில் நாட்டம் கொண்டவர். தன்னுடைய 40 ஆண்டுகால ஆட்சியில் 30 பில்லியன் டாலர்களுக்கு ஆயுதங்களை அவர் வாங்கி குவித்திருக்கிறார். சாதாரண கலாஷ்னிகோ முதல் போர் விமானங்கள், மோட்டார் குண்டுகள், ஏவுகணைகள், கண்ணிவடிகள் என்று எதையும் அவர் விட்டு வைக்கவில்லை. கிளர்ச்சி படைகள் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவரது ஆட்சியை கவிழ்த்தபோது கடாஃபியின் ஆயுத கிடங்குகளும் திறக்கப்பட்டன. இன்று அந்த ஆயுதங்கள் போட்டி ஆயுத குழுக்களின் கைகளில் தாராளமாக புழங்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்த ஆயுதங்கள் தற்போது இணையத்தில் பகிரங்கமாக விற்கப்படுகின்றன. இது தொடர்பான தகவல்களை ஆராயும் வாய்ப்பு பிபிசிக்கு கிடைத்தது. பல்வேறு இணையதளங்களில் இந்த ஆயுதங்கள் விற்பனைக்கு இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். உதாரணமாக கிரனைட் எனப்படும் குண்டுகளை ஏவும் ராக்கெட்டுகள் ஃபேஸ்புக்கில் விற்கப்படுகின்றன. இப்படியாக ஒரு ஆண்டினுள் 1300 அதிகமான ஆயுத விற்பனைகள் நடந்துள்ளதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சிவில் விமான போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் என ஆயுத விற்பனையை கண்காணித்து வரும் ஸ்மால் ஆர்ம் சர்வே என்ற குழு
எச்சரித்திருக்கிறது.
போட்டி ஆயுத குழுக்களால் ஆளப்படும் ஒரு நாட்டில் இந்த வியாபாரத்தை சட்ட வரையறைக்குள் கொண்டு வருவது சிரமம் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றின் மூலம் பிபிசிக்கு பதிலளித்துள்ள ஃபேஸ்புக்
நிர்வாகம், பதிவு
செய்யப்படாத இந்த வியாபாரம் தமது கொள்கைகளுக்கு எதிரானது என்றும், பதிவுகள் தமது கவனத்திற்கு வந்தவுடன் அவற்றை நீக்கிவிடுவோம் என்றும் தெரிவித்துள்ளது. தற்போது இந்த வர்த்தகம் லிபியாவிற்குள் நடந்து வருகிறது என்றாலும் இணையத்தில் அனாமதேயமாக இயங்க முடியும் என்பதால் அந்த நாட்டிற்கு வெளியிலும் இந்த ஆயுத வர்த்தகம் பரவும் அச்சுறுத்தல் நீடிக்கவே செய்கிறது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். அன்பு, பாலியல் உறவு, திருமணம் ஆகியவை தொடர்பாக போப் பிரான்சிஸ் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்புடன் சிவராமகிருஷ்ணன்.
அசாதாரணமான சூழலில் வாழ்ந்து வருபவர்கள் மீது அறம் சார்ந்த மதிப்பீடுகளை அளவுகோலாக வைக்காமல் பிரச்சினையை கத்தோலிக்க திருச்சபை கருணை மனோபாவத்துடன் அணுக வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். எனினும் திருச்சபையின் அடிப்படை விதிமுறைகள் எதிலும் அவர் மாறுதல்களை செய்யவில்லை. இருந்தாலும் திருச்சபையின் போதனைகள் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற வகையில் வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இதையடுத்து விவாகரத்து பெற்று மறுமணம் புரிந்தவர்களுக்கு நற்கருணையை பாதிரிமார் அளிக்க வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் ஒருபால் உறவிலுள்ள கத்தோலிக்கர்கள் அவர் வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறைகளால் ஏமாற்றம் அடையக்கூடும். ஏனென்றால் ஒருபால் உறவு என்பது ஒரு ஆடவருக்கும் அவரது மனைவிக்குமான உடலுறவுக்கு இணையாகாது என்பதை புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. கடந்த 3 உலகெங்கும் உள்ள குடும்பங்களுக்கு அனுப்பப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபின் 2 அதி உயர் அமைப்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியாகி உள்ளன.
செய்தியை அளித்தவர் சிவராமகிருஷ்ணன். இனி ஒரு அறிவியல் செய்தி வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
குறைந்த அளவிலான லித்தியத்தை உட்கொள்வதன் மூலம் வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ளலாம் என ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பரிசோதனை கூடத்தில் பழங்களில் மொய்க்கும் ஈக்களில் இந்த ஆய்வை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் இந்த முடிவினை வெளியிட்டுள்ளனர். இந்த ஆய்வு முடிவினை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு வகை செய்யும் புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை தமக்கு கொடுத்துள்ளதாக அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். லித்தியம் மனநோய்க்கான மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதிக அளவில் உட்கொண்டால் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். லித்தியம் மூளையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பது இன்னமும் முழுமையாக தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் பல ஈக்களின் வாழ்நாளை நீட்டிக்கிறதாக உள்ளது. சிறிய அளவிலான லித்தியத்தை பல ஈக்களுக்கு கொடுத்தபோது ஈக்களின் வாழ்நாள் 16 வீதத்தினால் நீட்டித்ததை காண முடிந்தது என செல் ரிப்போர்ட்ஸில் பிரசுரிக்கப்பட்ட புதிய ஆய்வு அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு இந்த துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர்.
இத்துடன் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.